السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت அவர்கள் இப்ப சொன்ன விஷயங்கள் அதுதான் சுன்னத்தை அமல் செய்யறது ஆக முக்கியமானது. இன்று உம்மத்தில் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தாக இதை காண்கிறோம். யாருமே இமாம் வந்து மெம்பர்ல ஏறி சலாம் சொன்னா யாருடைய நாவும் அசைதில்லை, எல்லாரும் அப்படியே ஒரு திகச்சு போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த சுன்னத்தை எல்லாரும் இன்ஷால்லா எதிர்காலத்தில் அமல் செய்வோமா இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال أيضا فأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم. وقال تعالى محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله مولانا العظيم. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, ஹாஃபிஸ்களே, பட்டம் பெற்று வெளியாகும் மௌலிமார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் பேசிய கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ரெண்டு உலமாக்கள் பல விஷயங்களை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பதுதான் இன்றைய இந்த பட்டமளிப்பு விழாவுடைய நோக்கமாக இருக்கிறது. பட்டமளிப்பு விழா என்பது வெறுமனே ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இவ்வளோ ஆயிரம் மக்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து கூடி கலைவது அல்ல இதனுடைய நோக்கம். இது ஒரு மர்கஸ். மர்கஸ் என்பது அது ஒரு அறிமுகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர். உண்மையில் இது அல்லாஹுடைய ஒரு மாளிகை மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு என்ன ஒழுக்கமும் கண்ணியமும் அதுக்குரிய சட்டங்களும் இருக்குதோ அதுக்கு தான் இதுக்கு இருக்கிறது. உம்மத்தில் ஒரு ஒற்றுமைய உம்மத்து உண்டுபட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்யக்கூடிய இடம்தான் மர்கஸ் என்பது. எல்லா வேற்றுமைகளையும் களைந்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவதுதான் மர்கஸுடைய உழைப்பாக இருக்க வேண்டும். ஹஜரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு பெரும் ஆலிம். அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரஹ்மஹுல்லா அவர்களும் ஒரு சிறந்த உள்ளச்சமுள்ள ஒரு பெரும் ஆலிம். ஆலிமுக்கு பிறந்த மூணு சிறப்பான குழந்தைகள் முஹம்மத், யஹ்யா, இல்யாஸ். மௌலானா முஹம்மத் இஸ்மாயில் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மூத்த மகன். அவர்களுடைய ஜனாசா டில்லி நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது டில்லியில் எந்த கொள்கையை சேர்ந்தவர்களும் அந்த ஜனாசாக்கு கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை. அதனுடைய வரலாறு தொகுப்பை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் நதுவி ரஹ்மல்லா அவர்கள் இதை நேரடியாக அவர்களுடைய அந்த காலத்தை கண்ட மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்களிடத்திலும் அந்த காட்சியை கண்டவர்களிடத்திலும் நாம் இதை கேட்டிருக்கிறோம். அதை மிக விரிவாக ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மல்லா அவர்கள் தன்னுடைய ஆபீத்தி என்ற தன்னுடைய சுயசரிதையில் அவர்கள் அதை விவரித்திருக்கிறார்கள். ஜிக்ரமுல்லா அவர்கள் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய இரண்டாவது சகோதரர் யஹ்யா உடைய மகன். முஹம்மத் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவுக்கு டெல்லி காணாத ஒரு பெரும் ஜனத்தொகையை மக்கள் அன்று கண்டார்கள். அந்த தொடரில் வந்த மூணாவது மகன்தான் இல்யாஸ் ரஹமுல்லா அவர்கள். இல்யாஸ் ரஹமுல்லா அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் பக்கெட்ல குளிர் தண்ணீரை சுமந்து கொண்டு பாதையில கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த குளிர் தண்ணீரை புகட்டுவார்கள். அந்த குளிர் தண்ணீரை புகட்டிவிட்டு மஸ்ஜிதுக்கு வந்து அது ஒரு தகரத்தால கட்டப்பட்ட ஒரு சின்ன இடம் தான் அது. அதுதான் அந்த நிசாமுத்தீனுடைய ஆரம்பம். அதில் அவர்கள் 2 ரக்அத் சுக்ர் செய்வார்கள். சுக்ர் என்னத்துக்குன்னா, யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, ஹிதுமத் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு தந்தா என்று அவர்கள் மிக பணிவாக அல்லாஹ் இடத்தில் வேண்டிக் கொள்வார்கள். அந்த தொடரில் வந்தவர்கள் தான் முஹம்மத், யஹ்யா, இல்யாஸ். இல்யாஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு குமுறல் இருந்தது. அந்த குமுறல் வந்து உண்டாகுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய கிலாபத் வந்து 1919 ஏற்பட்ட வீழ்ச்சியின் அடிப்படையில் 24 உஸ்மானிய கிலாபத் முற்றுப்பள்ளிவிட்டது. ஒரு காலம் இருந்துச்சு உஸ்மானிய கிலாபத்தில் ஹனஃபி மதபுடைய அந்த சட்டங்களை வகுத்த உலமாக்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்த அந்த சட்ட நூல்கள் எல்லாம் அது முன்மாதிரியாக அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சில காலங்களுக்கு முன்பு நாம் ஒரு அழைப்பின் பேரில் துருக்கிக்கு போயிருந்தோம். அங்கு நாம் மர்கஸுக்கும் போனோம், உலமாக்களையும் சந்தித்தோம், பொதுமக்களையும் சந்தித்தோம், அதில் மாணவர்களையும் சந்தித்தோம். சுமார் 70 மில்லியன் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அதில் சில லட்சக்கணக்கானவர்கள் தான் அந்நியர்கள் இருக்கிறார்கள். ஐரோப்பியா ஒரு பக்கமும் ஆசியா ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெற்றிருந்த நாடுதான் அந்த துருக்கி. இந்த அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு மேலால போனீங்கன்னா ஐரோப்பியால இருந்து நீங்க ஆசியாவுக்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒன்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அவர்களுடைய அடக்கமும் அங்குதான் செய்யப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் ஆகிய உங்களுக்கு, கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இதை சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. தன்னுடைய ஜனாசாவையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அவர்கள். அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவை தன்னுடைய இருப்பிடமாக பெற்றுக் கொண்டவர்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டை தான் நபி அவர்கள் தன்னுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அந்த அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அவர்களும் அவருடைய மனைவியும் நபிக்கு செஞ்ச ஊழியத்தை நாம் படித்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் மிக நெருக்கமாக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத், நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வெளியானார்கள். அங்கு அவர்கள் மரணித்தார்கள். அவர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள். மதீனாவில் பிறந்து வாழ்ந்த அபூ அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அவர்களுடைய அந்த கபர் துருக்கியில் போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான சஹாபாக்களுடைய கபர்களை அங்கு நாம் பார்க்கலாம். அந்த சஹாபாக்களுடைய அந்த தொடரில் வந்ததுதான் துருக்கியுடைய அந்த பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் அங்கு ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் எப்ப வீழ்ச்சி வர ஆரம்பித்ததோ பயங்கரமான வீழ்ச்சி தான் அந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. அதாதுர்க் போன்றவர்கள் வந்து செய்த அட்டகாசம் ஒன்று ரெண்டல்ல, அரபு பாஷையை அப்படி இல்லாமலாக்கிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் தான் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய தந்தை அவர்கள் அந்த தண்ணீர் கொடுத்த காலங்கள் எல்லாம் அந்த காலங்கள் தான். அதை தொடர்ந்து அவர்களுடைய உள்ளத்தில் வந்த 1926 நான் உலகத்துக்கு உம்மத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு பணியை செய்ய வேண்டும், அந்த உம்மத்தில எல்லா நபியுடைய எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் முன்வைத்த அந்த தாலீம் தஸ்கியா போன்ற இந்த விஷயங்கள் உம்மத்துக்கு அறிமுகமாக வேண்டும், உம்மத்து ஒரு முன்மாதிரியான உம்மத்தாக மாற வேண்டும் என்ற ஒரு கவலையில தான் அவர்கள் துடித்தார்கள். ஹூபியும் தப்லீகுடைய வேலை என்று சொன்னா நல்லதுகளை பரிமாறிக்கொள்வது, நல்லதுகளை பரிமாறிக்கொள்வது, அதுதான் தப்லீகுடைய பணி. நீங்க ஷாஃபியாக இருங்க, நீங்க ஹனஃபியாக இருங்க, நீங்க மாலிக்கியாக இருங்க, நீங்க ஹம்பலியாக இருங்க, நீங்க சலஃபியாக இருங்க, நீங்க இபாதியாவாக இருங்க, ஒரு உம்மத்தை உருவாக்குறதுக்கு பாடுபடுங்க. அதுதான் இந்த தப்லீகுடைய முயற்சி. அதுக்காக தான் ஹதரத் மௌலானா இல்யாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் துடியாக துடித்தார்கள். அவருடைய உள்ளத்திலிருந்து ஆகப்பெரிய கவலை என்னவென்றால், அது ஹதரத் மௌலானா முஃப்தி முகமது ஷஃபி இந்தியாவில் தோன்றி ஆகப்பெரிய ஒரு ஆலிம் தாருலூம் தேவபந்துடைய 2 லட்சம் ஃபத்வாக்களை வெளியிட்ட அந்த மகான் அவர்களை சந்திச்சு அவர்கள் தன்னுடைய குமுறலை அந்த கவலையை முன்வைத்த நேரத்தில் உலமாக்களுடைய பங்களிப்பை பற்றி மிக அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதனால் கண்ணியமான உலமாக்களே, இந்த தாவத் தப்லீகுடைய உழைப்பு என்பது இது ஒரு இயக்கம் அல்ல, இது ஒரு உம்மத்துடைய பொறுப்பு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைப்பொன்று செய்ய வேண்டும் என்றால் அதுதான் இந்த உழைப்பாக இருக்கும். அது அந்த உழைப்பு விடுபடும் பொழுது என்ன நடக்கும்? மதரசாக்கள் பாலாகி கொண்டிருக்கும், மஸ்ஜிதுகள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கும், அல்லாஹுடைய தீனை ஹயாத்தாக்கும். அந்த குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் என்று குர்ஆன் அழைக்கக்கூடிய அந்த பணியை விட்டு உம்மத்து ஒதுங்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் அஸ்ரில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வதவாசு பில் ஹக் வதவாசு பில் ஸபர் என்பது விடுபட்டு போகும் பொழுது அது இல்லல்லாஹி அலா பஸீரத்தின் அனவ மனித்தபனி என்ற சூரா யூசுஃபில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் அந்த பணியை விட்டு உம்மத்து ஒதுங்கும் பொழுதுதான் இந்த அபாயம் உம்மத்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதனுடைய வரலாறுகளை படிக்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தை மிக உலகம் கண்ணியப்படுத்துகிறது. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட விதம், அல்லாஹு அக்பர், அந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பக்குவமும் ஒழுக்கமும், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறலும், நபியுடைய சுன்னாவுக்கு இருக்கக்கூடிய பற்றும் தான் அல்லாஹ் உலகத்தில இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தியிருக்கிறான். நல்லது செய்யக்கூடிய நேரத்தில் முரண்படக்கூடியவர்களும் உருவாகத்தான் செய்வார்கள். இமாம் புகாரிய கூட அந்த சமூகம் விட்டுவிடவில்லை. அவர்கள் சொன்ன ஃபத்வா அதை வைத்து அவர்கள் படாத பாடுபடுத்தி அவர்களையும் கரை சேர்ப்பதற்குண்டான வழிகளை செய்த சமூகம்தான் காலத்துக்கேற்ப மக்கள் மாறி மாறி வருவார்கள். கண்ணியமானவர்களே, உம்மத்துடைய நிலைமையை சீராக்க வேண்டும் என்றால் ஆக சிறந்த என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு முன்வைப்பதாக இருந்தால், ஹதரத் மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த உழைப்பு முயற்சி, அதனுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள், இந்த அடிப்படையில் உம்மத்துக்கு சரியான தீனை முன்வைக்கும் பொழுதுதான் உம்மத்தில் ஒற்றுமையை அது கண்கொண்டு காண முடியும். ஆரம்பத்தில் ஒன்று செய்யும் பொழுதே இது வலிக்கேடாக என்று சொல்லி ஹக்கான உலமாக்கள் யோசிக்கத்தான் செய்வார்கள். ஆனா அந்த ஹக்கான உலமாக்களுடைய பணி என்னவாக இருக்கும் என்று சொன்னா, அவர்கள் கூடி இருந்து அதை பார்த்து அதுக்கு நேரத்தை செலவழித்து அதுக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய காலத்தை அர்ப்பணிப்பார்கள். அந்த வகையில் என்னுடைய எங்களுடைய குருவாக இருந்த ஹதரத் மௌலானா யூசுப் பின்னூரி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு இந்த தப்லீகுடைய வேலையை பற்றி சில முரண்பாடுகள் இருந்தன. அவர்கள் அந்த முரண்பாடுகளை கலைந்து கொண்டார்கள். எப்படி கலைந்தார்கள் என்றால், அந்த சபைகளுக்கு போனார்கள், அந்த நல்லடியார்களோடு சேர்ந்து இருந்தார்கள். ஷேக் டாக்டர் அப்துல் ரசாக் இஸ்கந்தரி ஹபீதுல்லா அவர்கள் இன்று ஜாமியாவுடைய அதிபராக, அவர்களுடைய பின்னூர் ரஹ்மல்லாவுடைய ஆரம்ப மாணவராக 1953களிலிருந்து அவர்கள் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் மதீனாவுக்கு போகும் நேரத்தில் யூசுப் பின்னூரி ரஹ்மல்லா அவர்களுடைய முட்டுக்கால் வருத்தம் இருந்தது. இருந்தாலும் மஸ்ஜிது நூர் என்ற மஸ்ஜிதில் தான் உலகத்தில் மிக வரவேற்கப்பட்ட ஒரு பெரும் மகான் தான் ஹதரத் மௌலானா சையீத் அஹமத் கான் ரஹ்மஹுல்லா. அல்லாஹ் எனக்கு தந்த ஆசான்களில் ஆக சிறந்த ஒரு முன்மாதிரியான உலகத்தில் உம்மத்தை எப்படி ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அமல் ரீதியாக செய்து காண்பித்து விட்டு சென்ற ஒரு மகான் தான் மௌலானா சையத் அகமது கான் அவர்கள். 50 வருஷம் தன்னுடைய மக்கா மதீனாவில் தன்னுடைய காலத்தை கழித்தார்கள். அவர்களை மிக நெருக்கமாக இருந்து 1988 98 வரைக்கும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்பதில் எனக்கும் பெரும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவர்களை நான் சந்தித்த நேரத்தில் அங்கு எங்களுடைய ஜாமியாவுடைய தாருல் இஃப்தா முன்னிலையில் எங்களுடைய ஒரு உஸ்தாத் இருந்தார்கள். அந்த உஸ்தாத் ரஹமுல்லா அவர்கள் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹமுல்லா அவர்களுடைய ஒரு சிஷ்யராக இருந்தார்கள். அன்வர் ஷா காஷ்மீர் ரஹமுல்லா அவர்கள் நாங்கள் 86 ஓதக்கூடிய நேரத்தில் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹமுல்லா அவர்களுடைய மாணவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இருந்தார்கள். இவர்களுடைய பெயர் மௌலானா இத்ரீஸ் மீரட்டி ரஹமுல்லா அவர்கள். அவர்கள் ஹிஸ்ன ஹசீன் என்ற அந்த துவா கிரந்தத்துக்கு அழகான ஒரு ஷரஹையும் உருது மொழியில் செய்திருக்கிறார்கள். ரியாது சாலிஹினையும் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை குர்ஆனுடைய பாடம் நடத்துவதற்கும் தஃப்ஸீருடைய பாடம் நடத்துவதற்கும் ஹதீஸுடைய பாடம் நடத்துவதற்கும் அவர்களிடத்தில் சஹி முஸ்லிமை கற்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது. நான் முதல் முதலாக உம்ராவுக்கு போனது அவர்களுக்கு ஹிதுமை செய்வதாகத்தான். 1984 அவர்களுடைய ஒரு ஊழியனாக நான் அங்கு சென்றிருந்தேன். அப்படிப்பட்ட அந்த மகான்கள் அவர்கள் மௌலானா சையத் கான் அவர்களை 1988 அவர்கள் சவுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களை அந்த தாருல் இஃப்தா அவர் வெட்டி கட்டி அணைத்தார்கள். கட்டி அணைத்து சொன்னார்கள், நீங்க வெளியாக்கப்பட்டது எதுக்காக? நீங்க ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்திருந்தீங்க, உங்களுடைய மன்ஃபத்தை உங்களுடைய புரோஷனத்தை உம்மத்து பெற்றுக்கொள்ள தவிக்கின்றது, உங்களை அல்லாஹ் தஆலா உலகம் எல்லாம் அனுப்ப போகிறான் என்று அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். சுபஹானல்லாஹ். சுமார் தன்னுடைய 85 வயதை அடைந்திருந்த மௌலானா சையத் கான் அவர்கள் 10 வருஷம் 90 வருஷம் வரைக்கும் உலகத்தில் நாலாபுறமும் அவர்கள் சுத்தி தெரிந்தார்கள். இந்த தாவத்துக்காக வேண்டி மதீனா மக்காவுடைய இமாம்களை அவர்கள் மிக கண்ணியப்படுத்தினார்கள். அவர்களுடைய வரலாறுகளை படித்தீங்க என்று சொன்னால், பிறநாள் அன்று காலையில் அவர்கள் ஷேக் பின் பாஸ் ரஹமுல்லா அவர்கள் ஹரத்தில் தொழுவார்கள். அதுக்கு பிறகு தாய்ஃபுக்கு போவார்கள் ஷேக் பின் பாஸ் ரஹமுல்லா அவர்களை சந்திப்பதற்காக மாத்திரம், அந்த ஜியாரத்துக்காக. இன்றும் எங்களுடைய ஹாஜி அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய இந்த 90 வயதில் 95 வயதை அடைந்திருக்கிறார்கள். ஹாஜி அப்துல் வஹாப் அவர்கள், அவர்களை நான் இந்த ஹஜ்ஜுக்கு முன்பு அடுத்த இந்த ஹஜ்ஜில் பெரியார்கள் போயிருந்தார்கள், இதுக்கு முன்பு போன ஹஜ்ஜில் சந்தித்தேன். அவர்கள் தன்னுடைய கையில் அத்தரை சுமந்தவர்களாக வீல் சேரில் ஹரத்துடைய இமாம்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வைத்து அவர்களுக்கு அத்தரை கொடுத்து அவர்களை சந்தித்து அவர்களுடைய துவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பணியில் தான் ஈடுபட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு உழைப்பு தான் இந்த தப்லீகுடைய தாவத்துடைய உழைப்பு. அந்த தப்லீக் தாவத்துடைய உழைப்புடைய இந்த மர்க்கஸ் தான் இன்று இங்கே ஒரு சிறப்பான பணியை செய்திருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒன்றை இவர்கள் மாஷா அல்லாஹ் பாராட்டுக்குரியவர்கள் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். தங்குமிடம் இல்லாமல் மாணவர்கள் சூழலில் இருந்து வந்து ஒரு மச்சினுடைய சூழலில் அன்று சஹாபாக்களுடைய அந்த நடைமுறையை தன்னுடைய உலக கல்வியை நீங்கள் முடித்துக் கொண்டு இங்கு வந்து உலமாக்களுடைய சுகபத்திலிருந்து பெற்றோர்களுடைய சுகபத்திலும் இருந்து நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியான நடைமுறையை இதை சாதிக்க முடியும் என்பதையும் அவர்கள் இங்கு செய்து காட்டியிருப்பதை இது ஒரு முன்மாதிரியானதை. இந்த இதில் ஈடுபட்ட அனைவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். ஆசான்கள் எல்லாம் இதைவிட பன்மடங்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களுடன் முந்தைய நாள் இரவில் ஒரு மணி நேரம் அமர்ந்து அவர்களுடன் நான் பல விஷயங்களை புரிந்து கொண்டதும் அவர்கள் மூலமாக நான் பலதையும் கற்றுக்கொண்டதும் எனக்கும் ஒரு பெரும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஊர் மக்கள் மிக மிக சிறப்பானவர்கள், பல பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு பல சிறப்புகளை தந்திருக்கிறான். அத்தோடு இந்த மர்க்கஸும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. மர்க்கஸில் நடக்கும் இந்த மதரசாவும் அது ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கிறது. அது இன்னும் பல சிறப்புகளை பெற்று தருகிறது. எப்படிப்பட்ட மனிதர் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள்! சுபஹானல்லாஹ். அந்த அபுபக்கர் ரழியல்லாஹு பெயருக்கும் ஒரு தனி ஒரு பெயருக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக அது அந்த தாக்கத்தை வெளியாக்கத்தான் செய்யும். ஆக இன்று பட்டம் பெற்று வெளியாகும் இந்த உலமாக்கள் மௌலைமார்கள் இந்த தப்லீக் மர்க்கஸுடைய எந்த சிந்தனையோ எந்த அடிப்படையோ எந்த ஹதரத் மௌலானா இல்யாஸ் அவர்கள்
எதை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, எதுக்காக தன்னுடைய இரவை பகலை அவர்கள் துடியாக துடித்தார்களோ, அவருடைய மகனை மௌலானா யூசுப் அவர்கள், ஒரு உலமாக்கல் இருக்கிறனால இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன், மௌலானா மன்சூர் நூமானி அவர்களுக்கு இந்த தப்லீகுடைய பணியில் பல முரண்பாடுகள் இருந்தன. அவர்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் குறிப்பாக ஹதரத் மௌலானா இல்யாஸ் அவர்கள் எந்த கிரந்தமும் எழுதவில்லை. அவர்களுடைய இரவும் பகலும் அவர்கள் கண்ணீர் வடித்ததெல்லாம் எப்படி குடியில் உள்ளவர்கள் வர முடியும், எப்படி தீன்ல தூரமானவர்கள் வர முடியும். அவர்கள் தப்லீகில பொதுவாக ஹதரத் அவர்கள் இப்பொழுது அபுல் ஹசன் ஹதரத் அவர்கள் சொன்னது போல தப்லீகில 60 உசூல்களை வைத்திருந்தார்கள். 6 நம்பர்கள் அல்ல, 6 சிபத்துகள் அல்ல, 60 வைத்திருந்தார்கள். அதில் தாடி வைப்பது ஒரு கடமை என்றும் வைத்திருந்தார்கள். 60 இருந்தது. அதில் ஷீஷா ஹுக்கா குடிப்பது ஹராம் என்பது இருந்தது. அதுல இந்த ஹராம் அந்த ஹராம் இந்த ஹராம் அந்த ஹராம் எல்லா ஹராமும் அதில் சேர்க்கப்பட்டிருந்தது. அதை வைத்து அவர்கள் இந்த விஷயத்தை அணுகினார்கள். என்னுடைய ஒரு உஸ்தாத் ஹதரத் மௌலானா முஃப்தி ஷாஹித் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அவருடைய 3-4 சகோதரர்கள் மௌலானா ஜுபைர், மௌலானா ஹாலித், மௌலானா ஹாரூன், மௌலானா யஹ்யா, இந்த 5 பேர். இந்த 5 பேரும் ஆலிம்கள், ஹாபிஸ்கள், மாஷா அல்லாஹ். 2 பேர் முஃப்திமார்கள். அவர்களுடைய அந்த குடும்பம் கராச்சியில் இருக்கிறார்கள். அவருடைய தகப்பனார் ஹாஜி அமீன் அவர்கள் தில்லி நகரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கடை வியாபாரம், வியாழக்கிழமை நிசாமுத்தீன் மர்கஸுக்கு வருவார்கள். நிசாமுத்தீன் மர்கஸுக்கு வருவார்கள். நிசாமுத்தீன் மர்கஸுக்கு வந்தா மௌலானா இல்யாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து ஒரு நாள் சொன்னாங்க, இந்த தாடியை கொஞ்சம் விட்டுட்டா நல்லா இருக்குமே, நீங்க அப்படி வலிக்கிறீங்களே, இது பாவமே என்று சொன்னார்கள். இது சொன்னதுதான் அடுத்த வாரத்திலிருந்து அந்த ஹாஜி அமீன் அவர்கள் வருக தரத்தை விட்டு விட்டார்கள். 3 வாரம் இது தொடர்ந்தன. அந்த மனிதருடைய உள்ளத்துல இருந்த குமுறல், அழுக, துடிப்பு, அந்த கடைக்கு போனார்கள். கடைக்கு போயிட்டு அந்த காலத்தில் கழுத அல்லது குதிரையில இதுல சவாராகுவார்கள். கடையில் போய் இறங்கி அவர்களை கட்டி அணைச்சார்கள். வாரங்கள் மர்கஸுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அன்றையோட இந்த 60 தாடிய நீக்கினார்கள். தாடி ஹராம் என்று சொல்றது தவறல்ல, தாடியை நீக்கிறது ஹராம் என்று சொல்வது தவறல்ல, அது மார்க்கம் கட்டாயம் சொல்ல வேண்டும். ஆனா அவர்கள் உருவாக்க பார்த்தது ஒரு உம்மத். அந்த உம்மத்துக்கு தெரியாமல் இல்லை, தாடி ஹராம் என்று தெரியும், அது எழுதப்பட்டிருக்கிறது புத்தகத்தில், ஆனா உள்ளுக்கு வரவில்லை. உலமாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தம் இல்லை. அப்ப எப்படி அதை முன்வைப்பது என்பதுதான் அவர்களுக்கு கவலையாக இருந்தது. அழைத்து வந்தார்கள். சுபஹானல்லாஹ், நான் இந்த வாழ்க்கையில அவரை போல அல்லாவையும் ஆகரத்தையும் பேசக்கூடிய ஒரு மனிதரை, ஒரு ஆலிம் அல்ல, ஒரு ஆலிம் அல்லாத ஒருவரை நான் கண்டதே கிடையாது. ஹாஜி அமீன் அவர்கள், அவர்களுடைய 5 புதல்வர்களும் ஹாபிஸ்களாக, ஆலிம்களாக, முஃப்திகளாக, தாயிகளாக. சுபஹானல்லாஹ், அவர்களுடைய 2 புதல்வர்கள் என்னோடு 1986 தௌரத்துல் ஹதீஸ்ல அவர்கள் ஈடுபட்டார்கள். நாம் எங்களுடைய கண்களால கண்டோம். ஆக அதில் மௌலானா இல்யாஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதுதான் ஆக முக்கியமானது. இந்த நிகழ்வுக்கு பிறகு சொன்னார்கள், மன்ஹியாத் மர்கூபாத் பன் சுகி ஹை, தடை செய்யப்பட்டவைகள் மக்களுக்கு மிக விருப்பமானவைகளாக மாறிவிட்டன. அந்த விருப்பமானவைகளை தடுக்க போகும் பொழுது எங்களை விட்டுட்டு ஓடுகிறார்கள். அதுக்குதான் ஒரு உழைப்பு தேவை, ஈமானிய உழைப்பு தேவை. ஈமானை உழைப்பு செய்யும் பொழுது காந்தத்தை போன்று மக்கள் இழுபட்டு வருவார்கள். இந்த உழைப்பை ஆரம்பித்த நேரத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆக பெரும் மகான், 1000 கிரந்தத்தை எழுதியவர்கள் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறது அரிது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் அறிவாளிதான் அஷ்ரஃப் அலி தான்வி ரஹ்மல்லா அவர்கள். இந்தியாவில் தோன்றிய உலமாக்கள் முன்னிலையில் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறமை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பேசும் திறமைகள், சுபான் அல்லாஹ், அவர்களுடைய ஒவ்வொரு தொகுப்பையும் எடுத்து படித்தால் இஸ்லாமிய வங்கியோ மற்ற இதுகளில் செய்யக்கூடிய உசூல்கள், அஷ்ரஃப் அலி தானியுடைய அந்த உசூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இம்தாதுல் ஃபதாவால அவருடைய கிரந்தங்கள், அவருடைய பயான மட்டும் தொகுத்திருக்கிறார்கள் 65 பாகத்தில். மலா அஷ்ரஃபலி மலா இல்லையா சொல்கிறார்கள், அறிவு அஷ்ரஃபலி தானவியுடையதாக இருக்கட்டும், உழைப்பு நான் காட்டும் முறையாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஃபித்னா உண்டாக்கிட்டார் சொன்னார்கள். மௌலானா இல்யாஸ் என்ன செய்தார்கள், நான் ஃபித்னாவை செய்யவில்லை, நான் உம்மத்துடைய சீர்திருத்தத்துக்குண்டான ஒரு முறையை கையாளுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த முறை என்ன, உம்மத்துல எது சண்ட சச்சரவுக்குள்ள விஷயமோ அதை பேசுறத தவிர்த்து கொண்டு ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்குரிய விஷயங்களை பேசி அந்த சமூகத்தை கொண்டு வரணும். தர்ஸ் அவர்களும் பாடம் நடத்தினார்கள். அவர்களும் புகாரி, முஸ்லிம், திருமிசி, அபுதாவு, நசாய், இப்னு மாஜா, தன்னுடைய மாணவனுக்கு ஹாக்கிம், முஸ்தத்ரக், பைஹக்கி போன்ற கிரந்தங்களையும் நடத்தினார்கள். தன்னுடைய மகன் யூசுப்புக்கும் ஷேக் இல்யாம் ஷேக் இனாமுல் ஹசனுக்கும் இன்னும் மாத்தா மாத்தையை இமாம் முஹம்மது இமாம் மாலிக்குடைய மாத்தாக்களையும் நடத்தினார்கள். ஒன்று நாங்கள் இன்றைக்கு 6 கிரந்தம் நடத்தினோம். அவர்கள் 10-20 கிரந்தங்களை அவர்கள் சரண் செய்து உஸ்தாத்மார்கள் ஆயத்தப்படுத்தி அதுக்குரிய விளக்கங்களையும் கொடுத்தார்கள். ஆனால் அவாம்கள் பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசப்பட வேண்டும், அறிவாளிகள் மத்தியில் என்ன பேசப்பட வேண்டும் என்ற வித்தியாசத்தை அழகாக அவர்கள் அழகாக எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஹஜரத் மௌலானா இல்யாசுடைய உஸ்தாத் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, என்னை ஃபித்னா என்று சொல்லிவிட்டார்களே என்பதற்கு அவர்கள் மறுப்பு கொடுக்க போகவில்லை. அவர்களை மிக அழகாக மிக கண்ணியமாக அணுகினார்கள். சுபஹானல்லாஹ். அந்த முறைதான் இன்று உம்மத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதை கொண்டுதான் ஒரு உம்மத்தை உருவாக்க முடியும். எனக்கு எதிராக பேசுவதற்கு நான் மறுப்பு கொடுப்பது அல்ல மார்க்கம் மேலான சோதர்களே. அதுக்கு எதிராக புத்தகம் எழுதுவது அல்ல, அது மார்க்கமாக இருக்கும். மார்க்கம் எதை கொண்டு உருவாகும், இதை இங்கு பலரும் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். நான் இதை ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறேன், இது இந்த மர்க்கஸ் என்ற காரணத்தினால். மர்க்கஸ் என்பது எதை சொல்கிறது, எதை போதிக்கிறது, எதை கற்பிக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் தலைப்பாக எடுத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளுங்கள். தப்லீகுடைய உழைப்பு என்பதே அது ஒரு பாரிய உழைப்பு. அது உம்மத்துடைய எல்லாரையும் எல்லா ஆற்றலையும் எல்லா திறமையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அலிகட் யூனிவர்சிட்டி, அலிகட் யூனிவர்சிட்டியுடைய பாணி சர் செய்யத் அவர்கள், அவருடைய விஷயத்தில் ரெண்டு கருத்து இருக்குது. அவரை பற்றி மிக கடினமாக உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். அவருடைய கடைசி பகுதியை தௌபா செய்து விட்டார் என்று எழுதியிருக்கிறார்கள். அதை சொல்லக்கூடிய பெரும் பெரும் மகான்கள் இன்றும் இருக்கிறார்கள், அவருடைய இறுதி காலத்தை கண்டவர்கள். அங்கு அவர் உருவாக்கியது என்னது, ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கினார். ஆங்கிலர்களுடைய அந்த பயங்கரமான மோதல் தாக்குதல் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்களுடைய அல்லாமா இக்பால் அவர்கள் எப்படி ஸ்பெயின்ல போய் பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய குமரல் அழுகை என்னவாக இருந்தது. அவர்கள் எழுதினார்கள் ஷிக்வா, அந்த ஷிக்வாவை கேட்டவர்கள் இவன் காபிராகி விட்டானா என்று எண்ணினார்கள். அப்பொழுதுதான் எழுதினார்கள் ஜவாபி ஷிக்வா, அதுக்கு பதில் எழுதினார்கள் நான் சொன்னது தவறில்லை கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னதை நீங்கள் புரியவில்லை, நீங்கள் புரியாமல் இதை ஒவ்வொன்றும் பத்வாக்களை கொடுத்துக் கொண்டு போகிறீர்கள், வாருங்கள் இருந்து பாருங்கள் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அல்லாமா இக்பால் அழைத்தார். அந்த நேரத்தில் அல்லாமா இக்பால் அவர்களை பற்றி 16 வயதில் அபுல் ஹசன் நதுவி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அல்லாமா இக்பாலை பற்றி அந்த சிறு வயதில் எழுதினார்கள். அவர்கள் மூத்த உளவாக்கள் அறிந்திருந்தார்கள். அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் அந்த அவர்கள் தேவ்பந்தில் இருந்த லாகூருக்கு பிரயாணம் செய்து போனார்கள் அல்லாமா இக்பாலை சந்திப்பதற்காக. ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அவருடைய தந்தை காதியானிகள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால், காதியானில் பக்கம் திரும்பிவிட்டார் என்ற காரணத்தில். ஆனால் என்ன செய்தார்கள், அன்வர் ஷா காஷ்மீரி லாகூருக்கு போய் அல்லாமா இக்பால் அமர வைத்து அவர்களுடன் 4-5-6 மணி நேரம் பேசினார்கள். விளங்க வைத்தார்கள் காதியானிசம் என்றால் என்ன, அகமதியாக்கள் என்றால் என்ன, இறுதி நபித்துவத்துக்குள்ள இந்த அபாயம் என்ன என்று விளங்க வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அஷ்ரஃப் அலி தானவி அவர்களை மௌலானா இல்யாஸ் அணுகினது. சுபஹான் அல்லாஹ். அவர்கள் ஒரு ஜமாத் ஒன்று தயாரித்தார்கள், தானபாவனுடைய பகுதியில் அனுப்பி வைத்தார்கள். அந்த ஜமாத் போய் அந்த பகுதியில் அந்த அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அஷ்ரஃப் அலி தானவி அவர்கள் ஹதீஸுடைய கலையில் ஹனஃபி மதுஹபில் ஆக சிறந்த ஒரு தொகுப்பு இருக்கிறது, ஏலா உஸ்ஸுனன். அது 16 பாகத்திலேயும் எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய பதிவுகள் அது 8-10 பாகத்திலேயும் வந்திருக்கிறது. அந்த கிரந்தத்தை எழுதிய தன்னுடைய சிஷ்யர், தன்னுடைய முரீத் அந்த ஜஃபர் அகமது உஸ்மானி அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த மக்கள் கஷ்டு செய்கிறார்கள், நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க என்று சொன்னார்கள். ஜஃபர் அகமது உஸ்மானி அவர்கள் அங்கு போய் பார்த்தது சுபான் அல்லாஹ், அவர்கள் பார்த்தார்கள், ஹான்கா மதரசா இந்த இருக்குதே, முன்னுக்குள்ள மனிதனுக்கு கலிமா தெரியாது. 1000 கிரந்தம் எழுந்திருக்கும், அந்த பெரும் மகான் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய மதரசாவில், பக்கத்தில் உள்ள அந்த தர்சி தையல் செய்யக்கூடியவருக்கு கலிமா கூட தெரியாது. இதை கண்டார் அந்த எலாசுனனை எழுதிய அந்த மகான் மௌலானா ஜஃபர் அகமது உஸ்மானி அவர்கள் வந்து சொன்ன நேரத்தில் அஷ்ரஃப் அலி தான்வியுடைய உள்ளம் மாறிவிட்டது. நடக்க முடியாது என்று நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று செய்து காட்டிவிட்டார் இந்த இல்லியாசன் சொன்னார்கள். இது நடக்க முடியாதோ அது செய்ய முடியும் என்பதை சாதித்து காட்டினார். இதைதான் நான் சொல்வதே இல்மியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அல்ல, நான் ரெண்டையும் ஜம்மு செய்துதான் சொல்கிறேன். இதுதான் இந்த கவலையைதான் அன்வர்ஷா காஷ்மீரியும் அவர் அந்த 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 காதியானிகளுக்கு எதிராக நடத்திய கூட்டத்தில் தலையில் கையை வைத்து அழுது கொண்டு சொன்னார். அன்வர்ஷா காஷ்மீர் இந்தா யார், இந்தியா மண்ணில் வாழ்ந்த அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த அறிவு சுபான் அல்லாஹ். 1935 அவர்கள் காதியானிகளுக்கு எதிராக அந்த ஆங்கிலருடைய முன்னிலையில் அவர்கள் இறுதி நபித்துவத்தை பிரகடனப்படுத்தியதை அது வரலாறு சாதித்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் அவர்கள் ஒரு புத்தகத்தை போய் படித்துவிட்டு வந்தார்கள். அந்த புத்தகத்தை அவர்களுக்கு எகிப்து நாட்டில் அதுக்கு அந்த காலத்தில் போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு வசதி இருக்கவில்லை. அவர்கள் அதை வெறுமனே அதை கொப்பியபடி வாசித்துவிட்டு வந்தார்கள். வாசித்து வந்த அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததற்கு பிறகு அதே நூருல் இதா என்ற அந்த ஃபிக்ருடைய கிதாபை அவருடைய கையால் எழுதினார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஞாபக சக்தி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களும் சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு உம்மத்தை உருவாக்க தவறிவிட்டோம் என்றுதான். நான் 50 வருஷம் 40 வருஷம் ஹதீஸுடைய கலையில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் இது 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 ராஜ இது மர்ஜு இது ஆதாரபூர்வமானது இது ஆதார குறைந்தது, ஆனா இது வந்து முஹ்தமல் ஸவாப் முஹ்தமல் கதா, இதுலதான் என்ற காலம் போச்சே தவிர உம்மத்து குஃபர்ல உம்மத்து வலிக்கேட்ல உம்மத்து வலாலத்துல உம்மத்து தக்ஃபீர்ல உம்மத்து குஃபர்ல போய் கொண்டிருக்கிறது பத்தி நான் கவலைப்பட இல்லையே என்பதை அன்வர் ஷா காஷ்மீர் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் கவலையை வெளிப்படுத்தினார்கள், அதன் உருவத்தை வெளிப்படுத்தினார்கள் ஹதரத் மௌலானா இல்யாஸ் அவர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த விஷயம் பேசுகிறேன். மௌலானா ஷேக் யூசுப் காந்தல்வி அவர்கள் எழுதியிருக்கும் ஹயாத்து சஹாபா ஒவ்வொரு வீட்டிலையும் நடமாற வேண்டிய ஒரு புத்தகம். தப்லீகுடைய வேலை என்பது அது வெறுமனே தப்லீக்காரருக்கு உள்ளது அல்ல, அது இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உள்ளதுதான். அது என்னது, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறது, ஈமான் பக்கம் அழைக்கிறது, தொழுகையின் பக்கம் அழைக்கிறது, இல்மு திக்ரின் பக்கம் அழைக்கிறது, இக்ராமின் பக்கம் அழைக்கிறது, இஹ்லாஸின் பக்கம் அழைக்கிறது, தப்லீக் எல்லோரும் வாரங்கள் சேர்ந்து போகலாம் என்று சொல்வது. இதுல மசாயில பேச வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம். ஏன், இதுல மசாயில் பேசினா 10 பிரிவாக பிரிந்து விடுவோம். மசாயில நான் 14 வயதுல நான் ஜமாத்துல போன நேரத்தில் நான் செஞ்ச பயான் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்குது. அது என்னதுன்னா, நீங்க உங்களோட உலமாக்களிடத்துல உங்களோட ஃபத்வாக்களை கேட்டு அமல் செய்துக்கோங்க. அதுதான் அன்று சொல்லப்பட்டதாக தான் இன்றும் சொல்லப்படுகிறது. நான் 41 வருஷத்துக்கு முன்பு நான் பேசியதை எனக்கு இன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது. இதுதான் நாம் தப்லீகுடைய அடிப்படையில் புரிந்து கொண்டது. நான் ஒமானுக்கு போயிருந்தேன் ஒரு கான்பரன்ஸுக்கு. அதில் என் ஒரு நண்பர், அவர் ஒரு தாய், அவருடைய வீட்டில் பல உலமாக்கள் ஒன்று சேர்ந்தார். அதில் ஹனஃபியும் இருந்தாங்க, ஷாஃபியும் இருந்தாங்க, சூஃபியும் இருந்தாங்க, சலஃபியும் இருந்தாங்க, இபாதியும் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அங்கேதான், ஏன் தப்லீகில் நீங்கள் சட்டத்திட்டங்கள் பேசுறதில்லை? நான் சொன்னேன், நீங்க இபாதிகள் கையை கீழே போடுவீங்க, மாலிகைகள் போடுவீங்க, இங்க ஹனஃபிகள் தொப்புளுக்கு கீழே வைப்பீங்க, ஷாஃபிகள் தொப்புளுக்கு மேலே வைப்பீங்க, சிலர் நெஞ்சில கொண்டு போயிட்டு வைப்பீங்க. இப்ப நாங்க இதை தக்பீருடைய விஷயத்துல மாத்திரம் இதை பேச ஆரம்பிச்சோம்னா நாங்களே 40 பிரிஞ்சிருவோம். இதுக்காக தான் ஃபதாயில் தப்லீக படிக்கக்கூடியவர்கள் அதனுடைய 5ஆம் 6ஆம் பிரிவை நல்ல படிங்கள். அதுல ஹதரத் மௌலானா இல்லா ஜக்கரியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சாரம்சத்தை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய விரிவான அந்த கிதாபில் மராத்துபுர் ரிஜால் என்ற அவர்களுடைய அந்த கிதாபில் மிக தஃசீலாக எழுதியிருக்கிறார்கள். ஒற்றுமை என்றால் என்ன, உலமாக்களுடைய கருத்து வேற்றுமை என்ன, அவாம்கள் பொதுமக்கள் இதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு தான் சொல்கிறார்கள், நான் படித்த ஏந்த அனுபவத்தில் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 200 மசாயில்கள் கருத்து வேற்றுமையை நான் கண்டிருக்கிறேன் சொல்கிறார்கள். 200 மசாயில்கள் கனிவானவர்களே, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக இன்றைய இந்த மஜ்லிஸை நாம் அதுக்காக ஆக்கிக் கொள்வோம். ஹதரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானி அவர்கள் வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், பகல் நேரம் தாலீம் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேர் துவா செஞ்சு கொண்டு வெளியாகிறார்கள். ரெண்டு பேர் சமையல் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னார்கள், காஷ் மேபி ஜவான் ஹோதா, நானும் ஒரு வாலிபனாக இருந்தால் இவர்களோடு சேர்ந்து நானும் வெளியாகுவேன் சொன்னார்கள். இந்த அணுகுமுறையை தான் நான் என்னுடைய இந்த குறுகிய அனுபவத்தில் மௌலானா சையத் கான் சாப், முஃப்தி ஜெய்னுல் ஆபதீன், மௌலானா உமர் பாலம்பூரி, இன்னும் மௌலானா அஸ்லம், மௌலானா உபைதுல்லா போன்ற மகான்கள் அறிவு கடல்கள் அவர்களுடைய பிரயாணங்கள் இருந்திருக்கிறேன், சேர்ந்திருந்திருக்கிறேன். அவர்களிடத்தில் பார்த்த தபலீகிதான், இதுக்கு மாற்றமான ஒன்றை நாம் காணவில்லை. அவர்கள் மௌலானா சாதவர்களும் இதைதான். ஹரத்தில் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு தர்ஸ்ல, அந்த தர்ஸ் நடத்துபவர் ஒரு ஷாபி மகபை சேர்ந்தவர் சொன்னார். அதனுடைய வரலாறுகள் தெரியும். ஆனால் அவர் தப்லீகை மிக கடினமாக பேசினார். நான் அதில் முரண்படவில்லை. ஆனால் அடுத்த நாள் நான் அவரை போய் சந்தித்தேன், அவருக்கு முசாஃபா செய்தேன், அவருக்கு அத்தர் கொடுத்தேன். சுபஹானல்லாஹ், அன்பும் அஹ்லாக்கும் தான் இந்த தப்லீகை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது. அதனால இங்கு வெளியாகக்கூடிய உலமாக்கள், தர்ஸ்ல உள்ளவர்கள், இங்கு இருக்கக்கூடிய தாய்களுக்கு தப்லீகுடைய இந்த அமலை இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, இதுக்கு பாடுபடுவதற்கு இந்த உசூலை மையமாக வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஜம்யத்துல் உலமா என்று நான் அறிமுகப்படுத்தப்பட்ட காரணத்தினால், நான் இதுவரைக்கும் பேசியது அது என்னுடைய பொறுப்பு அமானிதம் என்ற காரணத்தினால், ஜம்யத்துல் உலமா என்ற இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஜம்யத்துல் உலமா, அது உங்களுடைய மூதாதையர்கள் உலமாக்கள் சுபஹானல்லாஹ் அந்த 13 பேருடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆலிம்கள் 1924 இருந்து, அது கண்டியுடைய பகுதியும் பாரிய பங்களிப்பு அந்த காலத்தில் உலமாக்கள் செய்திருக்கிறார்கள். பஹ்ஜா பாரி போன்ற அந்த பகுதியில் உள்ள உலமாக்கள் பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த மூதாதையர்களை கபர் அல்லாஹ் தஆலா பிரகாசிக்க செய்வானாக. இந்த ஊர்ல உங்களோட பக்கத்து ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் அலியார் ஹசரத் அவர்கள், எங்களை விட்டு பிரிந்த அப்துல்லா ஹசரத் அவர்கள், அது ஒரு மகான். அபுல் ஹசன் ஹசரத்துடைய மகனார் மௌலவி ஆஷிக் அவர் காலையில் சொன்னார், அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு அவர் எல்லா உலமாக்களுக்கும் அனுப்பினது போல ஹசரத்துக்கும் ஒரு அழைப்பு அனுப்பியிருக்கிறார். அப்துல்லா ஹசரத்துக்கு வேறொன்னு பேசல, வேறொன்று சொல்லல, அவர்கள் நானும் அந்த புத்தக வெளியீட்டில் இருந்தேன், அவர்கள் அந்த சபைக்கு வந்திருந்தார்கள், இந்த சபைக்கு வந்திருந்தார்கள். ஜமியத்துலமா பாருங்க, ஒரு சின்ன அழைப்பு போஸ்ட்ல போயிருக்குது, டெலிபோன் பண்ணி சொல்லல. ஆனா அபுல் ஹசன் ஹசரத்துடைய மகன், அவர் வாலிப துடிப்புள்ள மதரசாலிருந்து வெளியாகக்கூடிய இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரே, அதை நான் கௌரவிக்க வேண்டுமே என்று அவர்கள் அங்கு வருகை தந்தார்கள். இதுதான் அந்த மகான். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் என்னுடைய 28 வருட அனுபவத்தில், நான் 1988 இருந்து நான் சம்மாங்கோட்டை மஸ்ஜிதில் முதல் வார ஹொத்பாவை நான் செய்து வருகிறேன். முன்னால வந்து அமர்வார்கள், அவர்களுடைய பார்த்தாலே அவர்களுடைய அந்த பணிவும் அவர்களுடைய இபாதத்தும் எல்லாரும் போய்விடுவார்கள் மஸ்ஜிதில். ஆனால் அந்த மனிதர் அதில் அப்படியே லைத்திருக்கிறத பார்க்கலாம், தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தார்கள். அவரிடத்தில் நான் இந்த நாட்டுடைய ஃபத்வா விஷயமாகவும் பல விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். முன்னே உலமாக்களை பற்றி நான் அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னார்கள், தம்பி, நான் என்னுடைய தம்பி லக்கி அப்துல் ரஹ்மான் அவருடைய ஃபிக்ஹ் கலஞ்சியத்தில் முன்னுக்கு முன்னுரை ஒன்று எழுதியிருக்கிறேன், அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னார்கள். அவர்கள் மூதாதையர்கள், எங்களுடைய முன்மாதிரியாக வாழ்ந்த உலமாக்கள், அதுபோன்று தான் இப்போ உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் மௌலானா அலியார் அவர்கள். அவர்கள் ஜம்மியத்துல்லமாவுடைய பன்னெண்டாவது தலைவராக இருந்திருக்கிறார்கள். இன்று சுகயனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானார்கள். அவர்கள் எல்லாம் பாடுபட்டு இந்த ஊருக்கும் இந்த பகுதிக்கும் அவர்கள் செய்த சேவை ஒரு நாள் மறக்க முடியாது. மௌத்தானதுக்கு பிறகு ஞாபகப்படுத்துறதை விட அவர்கள் இந்த சுகயனமாக இருக்கும் பொழுது நாங்கள் நீங்க எல்லாம் துவாலையும் எங்களால் முடிந்த வகையில் அவர்களுடைய அந்த சேவைகளை உம்மத்துக்கு அறிமுகப்படுத்துவதிலும் நாம் ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜமத்துல்லமாவுடைய நான் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அந்த பிறகு இருந்தா எனக்கிட்ட கொண்டு தந்துருங்க. ஆறு பிரகடனங்கள் ஜமியத்துல்லமா வெளியாக இருக்கிறது. ஆறு பிரகடனங்கள் ஜமியத்துல்லமாவுடைய ஒரு அமானிதமாக நான் உங்களுக்கு இதை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஜமியத்துல்லமாவுடைய ஆறு பிரகடனங்கள், அதை நாம் ஒரு சின்ன தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு 45-50 ரூபாய் தான் செலவாகும். நான் இந்த நிர்வாகிகள் இந்த மக்கள் எல்லோருக்கும் இது ஒரு அமானிதமாக தருகிறேன். உங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். இந்த ஆறும் இந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கரங்களுக்கு போய் சேர வேண்டும். இது இந்த நாட்டுடைய உலமாக்கல் ஒன்றுபட்ட எடுத்த தீர்மானங்கள். சில விஷயங்கள் இருக்கிறதே தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்கிற ஃபத்வா. என்றைக்கு நான் ஜமியத்துல்லமாவுடைய பொறுப்பெடுத்தனோ அன்றிலிருந்து நான் தனிப்பட்ட ஃபத்வாவை கொடுக்கறத தவிர்த்து கொண்டேன். அதுக்குன்ற ஒரு லஜினத்துல் ஃபத்வா இருக்குது. நீங்க அங்க நாடுங்கன்னு தான் சொல்லுவேன். சிலர் என்ன பத்தி தவறாக விளங்கிக் கொள்வாங்க, அந்த என்ன மன்னிக்கணும் என்று வேண்டிக் கொள்வேன். நான் ஏன் தனிப்பட்ட ஃபத்வாக்களை கொடுக்கிறதுனால உம்மத்தில் பிளவுறதுக்கு இடம்பாடு இருக்கிறது என்பதை நான் அஞ்சுகிறேன். அதனால ஒரு கூட்டு முயற்சியாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டுடைய நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருந்தது என்றால், தனிப்பட்ட ஃபத்வாக்களுக்கு இடங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்ற ரத்தமும் அதில் தான் ஊறியிருக்கிறது. நான் 10 வருஷமாக பாகிஸ்தான் அப்படிதான் கண்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய குரு என்று சொன்ன மௌலானா சயித் கான் சாப் அவர்கள் அழுதழு சொன்னார்கள், ஒரு நாளும் ஃபத்வா கூடிய அமைப்புகளை பிரித்து கொண்டு போகாதீர்கள், அங்குதான் ஃபித்னா உம்மத்துக்கு அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். ஒரு லஜ்னா தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் ஜமியத்துல்லமாவில் வந்து பொறுப்பேற்ற நேரத்தில் மூத்த உலமாக்கு நான் முரண்பட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இல்ல இது எங்க மூதாதர்கள் இருந்து வருது, ஒரு இடம் தான் அது மர்க்கசியத்தாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் அதுக்கு வழிபட்டு நடப்பதை அது கண்ணியமாக கருதுகிறேன். கண்ணியமானவர்களே, சில சில விஷயங்கள் எனக்கும் செய்ய ஆசை இருக்குது, ஆனால் அதை செய்யறதை நான் தவிர்த்து கொள்றது ஏன்? கூட்டு பொறுப்பு என்ற காரணத்தினால. கூட்டு பொறுப்பு என்ற காரணத்தினால நான் இந்த இடத்துல ஒரு பட்டமளிப்பு என்பது காரணத்தினால் இவ்வளவு விரிவாக நான் தப்லீக பத்தி பேசியிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, கூட்டு பொறுப்பு என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டு பொறுப்புல நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஜமியத்துல்லமா என்று என்னுடைய அழைப்பிலையும் இதிலையும் போட்டிருக்கிற காரணத்தினால ஜமியத்துல்லமாவுடைய அமானிதத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இது இந்த நாட்டுடைய உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுத்த ஒரு தீர்மானம். இதுல ஆறு பிரகடனங்கள் இருக்கிறது. இதை பற்றி விரிவாக இன்ஷா அல்லாஹ் நான் அப்துல் கலாம் அவர்களுக்கு, மௌலவி கலாமுல்லாவுக்கு நான் இதை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹு தாலா. அவரும் மற்ற உலமாக்களும் எங்களுடைய அப்துல் லத்தீப் ஹஜரத் தலைவராக இருக்கிறார். ஹஜரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹு தாலா இதை அவர்களுடைய தலைமையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு விளங்க வைப்பார்கள். இதில் ஆறு பிறை சம்பந்தமாக பல வருடங்கள் சண்டை பிடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டுடைய 35 உலமாக்கள் பல அமைப்பில் சேர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு பிறை இப்படிதான் என்ற வழிகாட்டில் தரப்பட்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, பல ஜமாத்துகள் பல அமைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் உலகத்தை. அப்படிதான் இதுல வேற்றுமையில் ஒற்றுமை யாரு? சுன்னாவுக்கும் ஷியாவுக்கும் அல்ல, காதியானிகளுக்கும் அல்ல, சுன்னாவுக்கும் அல்ல. கண்ணியமானவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அதுக்கு சில ஒழுக்கங்கள் வழிகாட்டல் இருக்குது. அந்த வழிகாட்டல் தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இதுல இரண்டாவதாக வேற்றுமையில் ஒற்றுமை என்றொன்று வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2009 நாம் 2012-2015 வரைக்கும் இந்த நாட்டில் பலவிதமான சக்திகளால அந்நிய மதத்தவர்களால் தாக்கப்பட்டோம். ஒரு சிறு ஜமாத், அதுக்காக தான் சகவாழ்வு என்ற கோ எக்ஸிஸ்டன் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறோம். அது போல ஐஎஸ் உடைய ஃபித்னா வந்தது. அது பயங்கரமான ஃபித்னா. அது என்னது என்பதை இந்த நாட்டில் உலமாக்கல் அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது தீவிரவாத கொள்கையை பரப்புகிறது, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பதை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். மனாக்கிபு சஹாபாக்கள் எங்களோட கண்களை போல. ஈரானுடைய அம்பாசிடர் எங்களை அழைத்திருந்தார். அவர் எங்களிடத்தில் வந்தார். அவரை நாங்கள் கௌரவித்தோம். ஒரு ஈரானுடைய அம்பாசிடர் வந்திருக்கிறார். அவரை மன் கான யுக்மின் பில்லாஹி வல்யோமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, விருந்தாளிகளை கௌரவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் எங்களை அழைத்தார். நாங்கள் போனோம். நாங்கள் போயிட்டு சொன்னோம், சஹாபாக்கள் ஒரு கண் என்று சொன்னா அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பம் அடுத்த கண். இந்த நாட்டில் ஆயிரம் வருடமாக இந்த கண்ணியத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். தயவு செய்து எங்களோட மத்த கண்ணில குத்திராதீங்க சொன்னோம். எங்களோட சஹாபாக்களை நீங்க குத்தினீங்கன்னா எங்களுக்கு அது வடிக்கும். எங்களோட ஒரு கண்ணை யாரும் குத்தம் வந்தா நாங்க விடமாட்டோம். அதனால மனாக்கபு சஹாபா கண்ணியமானவர்களே, செய்ய வேண்டிய உலகோ காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு ஃபிக்ஹ் ஷாஃபில ஒரு தமிழ்ல பூர்த்தியான கிதாபு தஹாரால இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கிதாபை தாங்கன்னு கேட்டா 250 மதரசா கிட்டையும் இல்ல, 250 மதரசா கிட்டையும் இல்ல. தப்சீர வாசிங்க என்று நிசாமுதீன் சொல்லுது, தப்சீர வாசிக்க சொல்றதுக்கு தப்சீர் ஒன்று இல்ல. ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு ரியாது சாலிஹீன விளக்கப்படுத்தி கூட ஒரு கிதாப் எழுதப்பட்டில்ல. இதுதான் எங்களுடைய பகுதியாக இருக்குது. செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அதில் கவனம் செலுத்த வேண்டிய கடமை என்ற ஒரு நிலைப்பாட்டில் உலமாக்கள் என்று இருக்கிறார்கள். அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஃபுருயத்தான இஹ்திலாஃபுகள் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத் வரைக்கும். ஆனால் இதில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். இந்த ஆறு கரார்கள், ஒன்னாவது பிறையுடைய விஷயம், இரண்டாவது வேற்றுமை ஒற்றுமை, அதுக்கு முதல் இறுதி நபித்துவம், இறுதி நபித்துவத்துக்காக ஜமியத்துல்லமா 2007 இந்த நாட்டுடைய 150 மேற்பட்ட மதரசாக்கள் உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இறுதி நபித்துவம் அன்றாத குறை வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த அபாயம் அது எல்லா இடத்துக்கும் தெரியாம வேகமாக பரவி கொண்டு போகிறது. காதியானிகளுடைய அந்த பயங்கரம், அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இறுதி நபித்துவத்தை பற்றி மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாம் இந்த மனாக்கபு சஹாபா இறுதி நபித்துவம் வேற்றுமையில் ஒற்றுமை சகவாழ்வு, இந்த சகவாழ்வை கட்டி எழுப்புவதற்கு இது போன்று ஆறு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுல மாமிசத்தை பற்றி, மாமிச நுகர்வு பற்றி சொல்லியிருக்கிறோம். முஸ்லிம் பள்ளிவாசல்களின் அது அசாதாரணமான வளர்வு பற்றி அதில் பேசியிருக்கிறோம். இப்படி இதுல ஜிஹாத பற்றி பேசியிருக்கிறோம், ஃபர்தாவை பற்றி பேசியிருக்கிறோம். சிங்கள மொழியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள பேசக்கூடிய பௌத்தர்களுக்கு இவைகள் கொடுக்கப்படணும். நாங்களும் உலமாக்களும் இது தமிழ்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மூணும் தமிழ்ல வெளியாகும். அந்த மூணு வந்ததுக்கு பிறகு அதை இதையும் சேர்த்து உலமாக்கல் என்ன செய்யணும்னா இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். இதுல நாங்கள் உதாரணமாக சொல்கிறோம், மாமிசத்தை எடுத்துக்கொண்டா ஒரு நாளைக்கு இலங்கையில 5000 மாடு அறுக்கப்படுகிறது. இதுக்கு பெர்மிட்டும் கொடுக்கப்படுது, இதுக்கு லைசனும் கொடுக்கப்படுது. லைசனும் பெர்மிட்டும் கொடுக்கப்பட்டு ஒரு மாசத்துக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மாடுகளை அறுக்கிறீர்கள். என்ன முஸ்லிம்கள் மட்டுமா சாப்பிடுறோம்? இதனுடைய தோல், இதனுடைய அனைத்தையும் எல்லாரும் பாவனைக்கு எடுக்கிறீங்க. அப்ப ஏன் முஸ்லிம்கள் மட்டும் சாடுறீங்க? 35,000 மேற்பட்ட பிரதிகளை சிங்கள பௌத்த மிக தீவிரமானவர்களிட கையில கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா ஒரு பௌத்தர் கூட இதுக்கு எதிராகவோ அல்லது இது தவறானதென்றோ யாருமே சொல்ல நிகாப் ஹிஜாப பத்தி இதுல எழுதியிருக்கிறோம். கன்னிமானுகளே, இந்த நிலைப்பாடுகளை கொஞ்சம் சரியாக விளங்கி ஜம்யா என்ன செய்கிறது என்பதை உலமாக்கள் குறிப்பாக விளங்கிக் கொண்டால்தான் அபுல் ஹசன் ஹஜரத் அவர்கள் சொன்னது போல உலமாக்கள் ஜம்யத்துலமா என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஜம்யத்துலமா என்பது ஒரு தனிப்பட்ட நபருடையது அல்ல. ஜம்யத்துலமா என்பது இந்த நாட்டுடைய 10,000 உலமாக்களுடைய சொத்து. எங்கட மூதாதையர்கள் அப்படித்தான் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வந்தால்தான் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் உள்ள அபாயங்களை பாதுகாக்க முடியும். நான் இறுதியாக சில வார்த்தைகளை மிக பணிவாக, என்னுடைய அந்த தோணி கொஞ்சம் கரமாக உரமாக இருந்தாலும் நான் உங்களை எல்லாத்த விட மிக ஒரு பாவியாகத்தான் என்ன பார்க்கிறேன். என்னுடைய பார்வை ரெண்டாக இருக்கும். நான் ஒரு சபையில வந்து நிற்கும் பொழுது நான் ஒரு நிலைப்பாடோடு தான் நிற்பது உண்டு. என்னை விட மூத்தவர்கள் இந்த சபையில எனக்கு முத சஜிதா செஞ்சவர்கள். அதனால் என்னை விட அறிவுல ஆற்றல்ல திறமையில சுபஹான் அல்லாஹ். நேற்று அப்துல் லத்தீப் ஹசரத் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார்கள். நான் நினைச்சேன் நான் என்ன பேசுறேன், ஹசரத் இல்லையா இதை பத்தி நல்ல விளங்கி வச்சிருக்கிறார்கள், கூட்டு பொறுப்புண்டா என்ன என்று ஒரு 2 நிமிஷத்தில் அழகாக விளங்கி வைத்தார்கள். அதனால மூத்தவர்களை மதிக்கிற பழக்கம் இருக்கணும். எப்ப மரியாதை என்று எடுபட்டு போகுமோ அப்ப தீனே எடுபட்டு போயிடும். இரண்டாவது, எனக்கு வயதுல குறைந்தவர்களை பார்க்கும் பொழுது என்னை விட பாவத்தில் குறைந்தவர்கள் என்று நான் நினைப்பதுண்டு. வயதுல கூடியவர்கள் எனக்கு முதல் சஜ்தா செஞ்சவர்கள், வயதுல குறைந்தவர்கள் என்னை விட பாவத்தில் குறைந்தவர்கள். நான் இந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது ஒரு நபியுடைய வராசத்துடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு நிற்கும் பொழுதே அந்நபியுடைய அகலாக் நபியுடைய பண்பு எனக்கிட்ட வரணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு நான் இப்படிப்பட்ட சபையில நான் கலந்து கொள்வதுண்டு. நான் பெரிய பயான்கள் செய்கிற நோக்கத்தில் அல்ல, ஒரு அமானிதத்தை ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் முன்வைத்திருக்கிறேன். இங்குள்ள ஆசான்கள் என்னை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமானிருக்கிறேன், தவறு இருக்கும். நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் தவறுகள் நடந்துடும். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எந்த நேரமும் நபி அவர்கள் கூட தவறு செய்யவில்லை. நபி அவர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் ஒன்ற சொன்னார்கள், மற்றவர்கள் வந்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நபியே நீங்க எப்படி சொல்லி அனுப்பினீங்களே அபு ஹுரைராவை, அப்படி செய்யாமல் இருந்தா நல்லமே என்று சொன்னவுடன் நபி அவர்கள் ஆம் என்று அதை கேட்டிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய அணுகுமுறை அதை நலவை கருதி இப்படி நபி அவர்களுடைய அணுகுமுறையே இருந்திருக்கிறது. நாங்கள் யார் மேலான பேச்சு வார்த்தை இதெல்லாம் எந்த நேரமும் எந்த தவறும் செய்ய முடியும். அதனால் நாம் செய்ததை உலமாக்களிடத்தில் அமானிதமாகத்தான் முன்வைக்கிறோம். அதை உலமாக்கள் கட்டாயமாக இதை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இப்போ ஒரு காலம் வந்திருக்குது. இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் வரப்போகுது. இந்த நாட்டுடைய சட்டத்தில் யாப்புல ஒரு திருத்தம் வரப்போகுது. இந்த காலம் எல்லாரும் துவா செய்ய வேண்டிய காலம். உலமாக்கள் மதரசாக்கள் குறிப்பாக துவால ஈடுபட வேண்டிய காலம். நான் என்றால் இதை ஒரு பயங்கரமான சோதனையான காலமாக பார்க்குகிறேன். இந்த நேரத்தில் இதை பலரும் அரசியல் அமைப்பில் உள்ளவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முந்தைய நாள் இது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் சட்ட நிபுணத்துவத்தில் உள்ளவர்களை நாம் அழைத்திருந்தோம். அதற்குடைய அந்த வஃபாத்தின் காரணத்தினால் அதை நாம் கேன்சல் பண்ண வேண்டி வந்தது. சட்டத்தில் ஏற்படக்கூடிய திருத்தங்கள் சரியான முறையில் அமையாத பட்சத்தில் பயங்கரமான எதிர்காலத்துடைய அபாயங்களை நாங்கள் முன்னோக்குவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால ரெண்டு காரியம் நடக்கணும். புத்திஜீவிகள், படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள் நுணுக்கமாக இருக்கணும். உலமாக்களும் மார்க்க விஷயங்கள்ல இதுல என்ன வரப்போகுது என்பதை மிக கர்மனாக இருக்கணும். அன்வர் ஷா காஷ்மீரியும் இல்யாஸ் அஹமத்துல்லாலே சொன்னதும் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் நீங்க பெருமுதுகு காட்ட வேண்டாம். இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சொத்து தான் 1951 விவாகரத்து சட்டம். அதை எதிர்க்கக்கூடியவர்கள் பொதுபல சேனையோ அல்லது JVPயோ அல்லது ராவையோ, ரெண்டாவது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகம் முஸ்லிம்கள் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்ப எதிர்க்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக முந்தைய டேவிட் ஜோசப் பேசினார், இப்ப இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது டேவிடும் ஜோசப்பும் அல்ல, சல்மான் ருஷ்டி, தஸ்லிமா நஸ்ரீன் போன்றவர்கள் தான் பேசுவார்கள். இதுதான் வரக்கூடிய காலத்தில் உள்ள சூழ்ச்சி. இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாங்க போய் அந்த வலையில சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் என்னால அடக்கிதான் இந்த சபையில் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அல் ஆக்கிலு தக்ஃபீல் இஷாரா, புத்திசாலிகளுக்கு இது போதும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு இந்த மதரசாவுடைய வளர்ச்சி, உங்களுடைய வருகை, இந்த ஊருடைய அபிவிருத்தி, அல்லாஹ் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அனைத்திலையும் நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று புத்திஜீவிகள், இங்க ஜட்ஜுகள் இருக்கிறீங்க, மற்றவங்க இருக்கிறீங்க, உங்களுடைய கடமைப்பாடு ஒன்று இருக்குது. நீங்க எல்லாரும் இந்த யாப்ப கான்ஸ்டிடியூஷனை வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கூட்டாக இதுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய உலமாக்கள் அதுக்கு ஒன்று சேர்வார்கள், படித்தவர்களும் ஒன்று சேர்வீர்கள். இந்த படித்தவர்கள் உலமாக்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த திருத்தத்தில் நாங்கள் செய்யணும். பாருங்க, 1951 தந்த சட்டத்தின் படிதான் இந்த நாட்டில் விவாகரத்து சட்டம் அமைஞ்சிருக்குது. இங்க உள்ளவங்க எல்லாரும் வெளிநாடு எல்லாம் போனவங்க, அப்துல் ரஹ்மான் ஹசரத்துக்கு தெரியும், அபுல் ஹசன் ஹசரத்துக்கு தெரியும், இங்க உள்ளவர்களுக்கு தெரியும், அமெரிக்கா லண்டன் போன்ற நாட்டில் இந்த சட்டம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆஸ்திரேலியால சவுத் ஆப்பிரிக்கா உலமாக்கல் இலங்கைக்கு 10 வருஷத்துக்கு முத வந்து இந்த காதை சிஸ்டம் இருக்குது அல்லவா, இதன் நாங்க சவுத் ஆப்பிரிக்கால அறிமுகப்படுத்தணும் என்று சொன்னார்கள். ரெண்டு விஷயம், ஆஸ்திரேலியால அறிமுகப்படுத்த பார்த்தார்கள், சவுத் ஆப்பிரிக்கால அறிமுகப்படுத்த பார்த்தார்கள். நான் அதுல பங்காளியாக இருக்கிறனால சொல்கிறேன், கனடால அறிமுகப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, சவுத் ஆப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா ஆட்சியிலிருந்து வந்ததுக்கு பிறகு, அவர் ஆட்சிக்கு வந்தது பிறகு உலமாக்கலுக்கு சொன்னார், தாராளமாக ஆயத்தமாகுங்க என்று சொன்னார். உலமாக்கல் சண்டை பிடிச்சாங்க. அவன் சொன்னாங்க, உங்களோட உலமாக்கலுக்கே சண்டை, நாங்க எப்படி இதை கொண்டு வருவோம். ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கு போயிட்டு சமர்ப்பிக்க கொல பின்னால் ஒரு கூட்டம் போய் சொல்லிச்சு, அதுல இது இருக்குது, அதுல இது இருக்குது, அதுல இது இருக்குன்னு சொன்ன அவர் சொன்னார், உங்களே ரெண்டாக நீங்க பிரிச்சு காட்டுறீங்க, எங்களுக்கு முடியாது இதை செய்யறதுக்கு அனுப்பினார்கள். அதனால எங்களுக்கு ஆபத்து வர்றதெல்லாம் எங்களாலதான், நாங்கள் கூடிய அளவு முயற்சி எடுக்கணும். ஜெமியத்துல்லமா வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுவது அதுக்காக தான். ஒரு நாளும் காதரியா தரீக்கா நக்ஷபந்தியாக மாறாது, நக்ஷபந்தியா சாதரியாக மாறாது, சாதரியா அது புகாரியாக மாறாது, புகாரி வந்து அது இன்னொரு தரீக்காவாக முஸ்தபவையாக மாறாது. மேலான சகோதரர்களே, ஷாபி ஹனஃபியாக, ஹனஃபி ஷாபியாக, மாலிக்கு ஹம்பலியாக இது மாற போறது கிடையாது. அந்த இடத்துலதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு கடைசியாக முன்தகப் ஹதீஸுடைய யூசுப் ரஹமத்துல்லால் அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த முன்தகப் ஹதீஸ் ஒவ்வொருவரும் வாங்கிக்கோங்க. அதுல இக்ராமுல் முஸ்லிம்ல 390 ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறன. அதை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு அந்த அஹ்லாக் எங்களோட வாழ்க்கையில கொண்டோம் என்று சொன்னா, உலகத்தில் இஸ்லாம் அறிமுகமானது யுத்தத்தால் அல்ல, இதாலதான் என்பதை கேட்டுக்கொண்டு கண்ணியமானவர்களே நான் விடைபெறுகிறேன். என்னால ஏதும் முன்பின் நடந்திருந்தால் அதை திருத்துமாறு உலமாக்கல், மூத்த உலமாக்கல், சிறிய உலமாக்கல், அறிவுள்ளவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டு நாம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்குண்டான இந்த குல்லியா அபிபக்கர் சித்திக் இஸ்லாமியாவுடைய இந்த முதல் பட்டமளிப்பை ஆக்கிக் கொண்டு வரக்கூடிய எங்களோட ஜெனரேஷன் மாஷா அல்லா 7 பேரும் இப்னு உமர்ல தௌராக்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் வீட்டுக்கும் போய் மாஷா அல்லா இங்க நல்லா படிச்சுட்டு இப்னு உமர்ல நடக்கக்கூடிய அந்த இம்திஹான்ல பாஸ் ஆகி தௌரா ஹதீஸ்ல சேர்ந்திருக்கிறார்கள். இந்த உஸ்தாதுமார்களுக்கு இந்த பரிசு கொடுக்கணும், உஸ்தாதுமார்களுக்கு தான் மாணவர்களை விட என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் இதைவிட திறமையுள்ள மாணவர்களை உலமாக்களை வெளியாக்கும் ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா இது ஆக்கிரல்வானாக. வாஹிரு தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.